ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதுக்கப்புறம் இதனால் இந்திரியங்களுக்கு அறிவில்லைங்கிறது பெறப்படும். புகும் விடயம் எஞ்சாது எழுந்து பற்றி சிந்தித்து நிச்சயித்து உட்கொள்ள வழங்கும் அதனாலும், இது அந்த கரணங்களுக்கு சொன்னது. புகும் விடயம் என்று சொன்னால் உள்ள அந்த விடயம் புகுது. கண்ணால காணப்பட்ட உருவமோ அல்லது காதால கேட்கப்பட்ட ஓசையோ எங்க மனசுக்குள்ள புகுது. அந்த விடயம் அதான் புகும் விடயம். தனக்குள் புகும் விடயத்தை இந்த அந்த கரணம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சித்தம் வந்து இது என்ன விடயம், ஒரு ஓசை உள்ள புகுந்ததுன்னா இது என்ன ஓசை அப்படின்னு சிந்திக்குது. அந்த சிந்தனை எல்லாம் செய்ய போய் தான் இன்னாரு நம்ம கூப்பிடுறாங்கன்னு நமக்கு பழக்கப்பட்ட ஆளு அப்படின்னா, நேரில் கூப்பிடாம அடுத்த ரூம்ல இருந்து கூப்பிட்டாலும் நமக்கு தெரியுது யார் கூப்பிடுறாங்கன்னு இல்லையா. ஏன்னா அது இன்னொரு கூப்பிடுற இன்னொருடைய ஓசை அப்படின்னு அந்த கரணங்கள் நிச்சயம் செய்கின்றன, நிச்சயப்படுத்துகின்றன. அப்போ இந்த சித்தம் சிந்திச்சு மனம் வந்து கொஞ்சம் ஐயத்தை எல்லாம் எழுப்பி, இந்த ஓசையா அண்ண ஓசையா ஐயத்தை எழுப்பி, அகங்கார தத்துவம் இது என்ன ஓசை அப்படின்னு நிச்சயம் பண்ண வேண்டிதான் அப்படின்னு ஒரு எழுச்சியை கொடுத்து, அப்புறம் புத்தி தான் என்ன பண்ணுது, இது இந்த ஓசை தான் நிச்சயிக்குது. இதுலயும் பாருங்க, அந்த கரணங்களும் ஒவ்வொரு கரணம் ஒவ்வொரு தொழிலை தான் செய்யுது. எனவே இவற்றை துணை கொண்டு எல்லா தொழில்களையும் செய்வதாக அங்க உயிர் தான் இருக்கிறது. துணை செய்யும் முறையில் தான், துணை செய்யும் முறையில் தான் அந்த கரணம் இருக்கின்றன. இந்திரியங்கள் மாதிரி தான் ஒவ்வொரு வேலையை தான் செய்கின்றன. எனவே அந்த கரணங்களும் ஜடம்தான். அவை மண்ணி விளங்கவே உச்சாயத்தோடு அறிந்தெங்கு இச்சித்து இதாகிதத்தின் பச்சமுடன் உவர்ப்பு பற்றியே பிச்சதாய் தான் எழுந்தலானும். இது கலாதி தத்துவங்கள். கலாதி தத்துவங்களும் ஜடம்தான். அந்த கரணங்களால் நிச்சயம் பண்ண பிறகு அனுபவம் வருது பாத்தீங்களா, இது இன்னார் ஓசைதான் போது இல்லையா. அதாவது இன்னைக்கு மாமா வாரன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாமா என்ன பண்றாரு, அவர் வீட்டு வாசல கிட்ட வந்தே ஒளி இருப்பார். அப்ப வீட்டுக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் மாமாவோட ஒளிதான் சொல்லி அதை கேட்டு அதை நிச்சயம் பண்ண பிறகு மகிழ்ச்சி அடைகின்றன, மகிழ்ச்சி அடைகின்றன இல்லையா. அல்லது டியூஷன் எடுக்கிற வாத்தியார் வந்துட்டாரா, ஒளியை கேட்ட உடனே கவலைப்படுகின்றன, ஆகாசி டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காருமே இவர் வேற வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு ஓசையை நிச்சயம் பண்ண உடனே ஒரு இன்பமோ துன்பமோ ஒரு அனுபவம் வருது இல்லைங்களா. நிச்சயம் பண்ற வரைக்கும் அந்த கரணங்களின் வேலை. அந்த அனுபவம் வருவதற்கு அங்கு கலாதி தத்துவங்களின் துணை வேண்டும், கலாதி தத்துவங்களின் துணை வேண்டும். கலையினாலே கிரியை எழுப்பப்பட்டு உற்சாகம் கொண்டு வித்தை என்ற தத்துவத்தினாலே அறிவு விளக்கம் பெற்று அராகத்தினாலே இச்சை விளக்கமுற்று இன்ப துன்பங்களிலே விருப்பு வெறுப்போடு ஆன்மா அழிந்துகின்றது என்று சொல்கின்றார். முதல்லையும் கலாதி தத்துவங்கள் தொழிற்படணும், கடைசியிலையும் தொழிற்படணும். முதல்ல எப்படின்னா, மூச்சையாக ஒருத்தன் கிடக்கிறான் இல்லையா, அவன் முன்னாடி எலை போட்டு தண்ணியெல்லாம் தொழுத்து விருந்து பரிமாறி சாப்பிட்டு சாப்பிட அவன் சாப்பிடுவானா இல்லையா. இலைக்கு தண்ணி தொழிச்சா போதாது, முதல்ல அவனுக்கு தண்ணி தெளிச்சோம். என்ன அவன் மேல தண்ணி தொழிச்சு அவனை எழுப்பி இல்லையா, அவனை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு உட்கார வைக்கணும் இல்லையா. அத மாதிரி ஆணவத்தினால மறைக்கப்பட்டு அறிவித்த செயல்கள் எல்லாம் முழுமையாக தடைபட்டு கிடக்கின்ற உயிரை அந்த மலமறைப்பை சிறிது ஒதுக்கி அதனுடைய இச்சையையும் ஞானத்தையும் கிரியையும் கொஞ்சமாவது தூண்டணும். அதுக்கு உண்டான தத்துவங்கள் தான் இந்த கலாதி தத்துவங்கள். அந்த கலைங்கிற தத்துவம் தான் மலமறைப்பை சிறிதே ஒதுக்குகிறது. மலம் செய்கின்ற மலத்தினுடைய கீழ்மையை முற்றிலும் போக்காமல் சிறிது ஒதுக்குகிறது மாயைன்னு முன்னாடி சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் மலமறைப்பை சிறிது ஒதுக்குகின்றது. அப்புறம் அப்படி மலமறைப்பை சிறிது ஒதுக்கிட்டு அந்த கலை என்ன பண்ணுதுன்னா, ஆன்மாவின் கிரியாசக்தியை தூண்டுது, அந்த செயல்படும் திறனை தூண்டுகிறது. அப்புறம் வித்தைங்கிற தத்துவம் வந்து ஆன்மாவினுடைய அறிவை விளக்கம் செய்கிறது. அப்புறம் அந்த அராகங்கிற தத்துவம் ஆன்மாவுடைய இச்சையை தூண்டுகிறது. தூண்டி அறிவிச்ச செயல்களை இப்படி பொது வகையால் விளங்க வைத்தால்தான் அதுக்கப்புறம்தான் இந்த ஆன்மா கண்ணின் துணை கொண்டு ஒரு உருவத்தை காண்பதோ அல்லது செவியின் துணை கொண்டு கேட்பதோ இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியும். அப்படி கண்டதை கேட்டதை அல்லது சுவைத்ததை அந்த கரணங்களுக்கு அந்த விஷயம் போய் அது என்ன சுவை அல்லது என்ன மனம் என்ன ஓசை என்ன உருவம்னு நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அனுபவம் இன்பமும் துன்பமும் அனுபவம் வரணும் இல்லையா, அந்த அனுபவத்துக்கும் கலாதி தத்துவங்கள் தான் மறுபடியும் தேவைப்படுகின்றன. இந்த கலாதி தத்துவங்கள் தான் இந்த ஆன்மாவை புத்தி தத்துவத்தோடு சேர்த்து புத்தி தத்துவத்தை அழுந்த செய்து இன்பதும் இன்பமோ துன்பமோ அனுபவத்தை பெறுமாறு செய்கின்றன. புத்தி தத்துவத்தை சார்ந்துதான் அனுபவம் பெறணும், ஆனா புத்தி தத்துவத்தில் ஆன்மாவை சேர்க்கணுமே, அதுக்கு கலாதி தத்துவங்களின் துணை வேண்டும். ஆகவே அந்த முறையில் அனுபவத்துக்கு துணை செய்பவை தான் கலாதிகள். எனவே அவையும் ஜடம்தான். அனுபவத்தை பெறுவது ஆன்மாதான். கலாதி தத்துவம் அனுபவத்தை பெறல. அனுபவத்தை பெறுகின்ற பொருள் தான் அறிவுடைய பொருள். இது அனுபவத்துக்கு துணை செய்யும் பொருள், அவ்வளவுதான் கலாதிகள். தயங்கும் உயிர் இயங்கல் ஆன துயிலின் அறிவற்ற ஈனத்தினாலும் சனமனைத்தும் சொன்ன. இதனால கலை வித்தை அராகம் அறிவற்றவை. அடுத்து பிராணவாயு அறிவற்றது. என பிராணவாயுவே உயிர் என கொண்டு மயங்குபவர்கள் உண்டு. அதான் தயங்கும் உயிர் இயங்கல் ஆன துயிலின் அறிவற்ற ஈனத்தினாலும். பிராணவாயுக்கு உயிர்கிற பேரே உண்டு. சித்தாந்த சாஸ்திரங்கள்ல கூட பிராணவாயு உயிர்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்குது. ஆனா அது ஆகுபெயராக சொன்னதுதான். உயிரோடு கொண்ட நெருக்கம் பற்றி சொன்னதான ஒழிய அதுவே உயிர் ஆகாது. பிராணவாயு ஏன் ஆன்மா அல்ல? தயங்கும் உயிர் இயங்கலான துயிலின் அறிவற்ற ஈனத்தினானும். இங்க கூட உயிர்னு பிராணவாயுவை தான் சொல்லியிருக்கு. தயங்கும் உயிர் என்றால் விளங்கக்கூடிய உயிர் என்று பொருள். அந்த உயிர் என்பது இங்க பிராணவாயு தான். ஆமா, பிராணவாயு இயங்கலான துயில். துயில்னா தூக்கம். தூக்கத்திலையும் பிராணவாயுவின் இயக்கம் நிகழ்கிறது. அதான் உயிர் இயங்கலான துயில் அப்படின்னாரு. உயிர்ங்கிறது பிராணவாயு. இங்க பிராணவாயு இயக்கம் இருக்கக்கூடிய உறக்கத்தில், துயிலில், உறக்கத்தில் அறிவற்ற ஈனத்தினாலும் என்று அறிவு விளக்கமும் ஏற்படவில்லை. பிராணவாயுவே ஆன்மானா? ஆன்மா இயங்கும் போது அறிவு விளங்கணும் இல்லையா? பிராணவாயுவே ஆன்மானா? அது இயங்கும் போது அறிவிச்ச சேவை எல்லாம் நடக்கணும் இல்லையா? தூக்கத்துல பிராணவாயு இயங்கிட்டு தான் இருக்குது, ஆனா அறிவிச்ச செயல்கள் ஒன்றும் நடக்கலையே. அப்ப எப்படி இந்த பிராணவாயு ஆன்மா என்பது? அதுல என்ன சிறப்புன்னா, மூன்றாம் சூத்திரத்துல பிராணவாயு ஆன்மா அல்லன்னு சொல்லும் போது கண்படி உண்டி வினை இன்மை. அருமையா அந்த இடத்த சொல்லி எடுத்து சொன்னீங்க. ஏன்னா இந்த பிராணவாயுவே ஆன்மாங்கிறவர்கள் நனவு நிலையில் மட்டுமல்ல, கனவு நிலையில் மட்டுமல்ல, உறக்கத்திலும் கூட பிராணவாயு செயல்படுகிறது. பிராணவாயுவின் செயல்பாடு இல்லை என்றால் உயிர் இல்லை என்றே முடிவு செய்கிறோம். மருத்துவர்கள் அப்படித்தான் முடிவு செய்வாங்க. மூச்சு இருக்கா பாருமாங்க இல்லையா? அப்படி இருக்கிறதுனால அந்த பிராணவாயுவே ஆன்மா என்று கொள்ள வேண்டியதுதானே. உறக்கத்திலும் கூட அது இருக்கிறது சொன்னார் மெய்கண்டார். யார் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன காரணத்தை சொல்கின்றார்களோ அவர்களை அவர்கள் சொல்லும் காரணத்தை கொண்டே மறுத்து விடுகின்றார். அதான் மூன்றாம் சித்திரத்துடைய ஒரு தனிப்பெருஞ்சிறப்பு. உயிர்னு ஒரு பொருளே கிடையாது அப்படிங்கிற, உயிர்னு ஒரு பொருளே கிடையாதுன்னு சொல்றதுனாலேயே உயிர் உண்டுன்னார் இல்லையா? சூனிய ஆன்மாவாதி அப்படி மறுத்தார். உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்ற முடிவுக்கு வந்த பொருள் எது? அந்த பொருளே உயிர்னார். அதே மாதிரிதான் இந்த பிராணவாயுவே ஆன்மான்னு சொல்றவங்க உறக்கத்திலும் கூட பிராணவாயு செயல்படுகிறது. என்ன இந்திரியங்களே ஆன்மான்னு சொன்னவங்க நனவு நிலையில மட்டும்தான் இந்திரியம் தொழிற்படுது, கனவுல தொழிற்படலையே. கனவுல சூக்குமதேகம் தொழிற்படுது. அப்ப சூக்குமதேகமே ஆன்மான். சூக்குமதேகம் கனவுல தொழிற்பட்டா கனவுல நிகழ்ந்தவற்றை இல்லையா நனவுல உள்ளபடி உரைக்க வேண்டும். சூப்பதேகம் தொழிற்படுத்த உண்மைதான், ஆனா அந்த சூப்பதேகமே ஆன்மாவாக இருந்தால் கனவில் கண்டவற்றை நனவுல உள்ளபடி சொல்லணும். ஆனா மறந்து மறந்துதான் சொல்றோம். நனவில் கண்டவற்றை அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கண்டாலும் இப்ப தெளிவா சொல்றோம் இல்லையா? ஆனா கனவு நேற்று தான் கண்டிருப்போம். என்ன இப்ப விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் கண்டிருப்போம். ஆனா அன்னைக்கு காலையிலேயே நினைச்சு பார்த்தா பாதி மறந்து போகுது. ஆகையினாலே சூக்கம் உடம்பே ஆன்மானா? கனவில் கண்டவற்றை நனவில் உள்ளபடி கூற வேண்டும். ஆனால் நான் மயங்கி காண்கின்றோம். எனவே சூக்கம் உட ஆன்மா அல்ல. எனவே கனவில் தொழிற்பட்டாலும் சூக்கம் உட ஆன்மா அல்ல. அதை வச்சுக்கிட்டுதான் பிராணவாயு சொல்றான். சுக்கோதயம் கனவு உரம் தொழிற்படுது, பிராணவாயுவோ உறக்கத்திலும் தொழிற்படுது. எனவே பிராணவாயுவே ஆன்மா, உறக்கத்தில் தொழிற்படுவதனால் என்று வைத்தே அது ஆன்மா அல்லன்னு சொல்லிடலாம்னார். எப்படின்னா ஆன்மா தொழிற்பட்டால் மற்ற கருவிகரணங்கள்லாம் இயங்கணும். ஆன்மாவுக்காக தானே கருவிகரணங்கள், அரசனுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தானே மந்திரி பரிவாரங்கள்லாம். அரசன் உத்தரவு போடுற நிலையில அரியாசனத்துல இருக்கிறான், மந்திரிகள் சேனைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி எந்த நாட்டையாவது நடக்குமா இல்லையா? அதனால அத மாதிரிதான் இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஆன்மா வந்து செயல்பாட்டோடு இருக்கும்போது இந்திரியங்கள் அந்த கரணங்கள்லாம் ஓய்ந்து கிடக்குமா? நீ என்ன சொல்ற, பிராணவாயுவே ஆன்மான்னு சொல்ற. அப்ப அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது உறக்கத்துல இல்லையா? உறக்கத்துல அந்த பிராணவாயு இயங்கும் போதும் மற்ற கருவிகரணங்கள் இயங்கணுமே. ஆனா உறக்கத்துல மற்ற கருவிகரணங்கள்லாம் இயங்கலையே. பிராணவாயுவே ஆன்மானா எப்படி மற்ற கருவிகரணம் ஓய்ந்து கிடக்கும் இல்லையா? ஆனா கருவிகரணங்கள் ஓய்ந்துதான் கிடக்கின்றன, பிராணவாயுவோ இயங்குகிறது. எனவே இதுவே காட்டுகிறது பிராணவாயு ஆன்மா அல்ல, கருவிகரணங்களை இயக்கும் தலைமை இதுக்கு கிடையாது, ஆன்மா அல்ல என்று கண்படி உண்டிவினை இன்மைன்னு சொன்ன அதே கருத்தை தான் இங்க. உயிர் இயங்கல் ஆன துயிலின் அறிவற்ற ஈனத்தினாலும் சடம் அனைத்தும், அனைத்தும் என்றால் முதல்ல உடல் இந்திரியம் அந்த கரணம் கலாதி தத்துவங்கள் பிராணவாயு இவை எல்லாமே சடம் தான். உயிர் அறிவதற்கு இவையெல்லாம் இடமாக இருக்கின்றன என்பது பற்றி இவற்றையே அறிவுடைய பொருள்களாக மயங்கக்கூடாது, இவை அனைத்தும் சடம் தான் என்று அருமையாக சொன்னார். இப்படியெல்லாம் சிறந்த கருத்துக்கள், சித்தாந்த கருத்துக்கள் இங்கே நமக்கு விளக்கம் தரும் பொருட்டு தட்சிணாமூர்த்தி சிகாலை கேட்கப்பட்டு நமச்சிவாயமூர்த்தி காலை விளக்கம் தரப்படுகின்றன. அடுத்து ஒரு அருமையான ஒரு செய்தி, இதற்கு உண்டான அடிகள் அந்த 80வது கன்னி பாருங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னால பாருங்க, கொஞ்சம் மேல 80 போட்டு பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா உடல் இந்தியம் கரணம் மேதகு கலாதி உயிர் என்பதனில், இந்தியம் என்பது இந்திரியம் என்பது இந்தியம் என்று தொகுத்தல் விகாரமா இருக்கு. உடல் இந்திரியம் கரணம் மேதகு கலாதி கலாதி தத்துவங்கள் உயிர், உயிர்னு சொன்னது பிராணவாயு என்பதனில் தீதரவே பேதமர நின்று கண்டு பற்றி அறிந்து உடன்றிங்கு ஏதமுறை எல்லாம் இயற்றியே போதவரும் காணாத காண்கின்ற காட்சி விட ஐந்தவத்தை நாணாமல் எய்தும் உயிர் எனக்கு. இரண்டாவது சொன்ன உயிர் வந்து ஆன்மான்னு பொருள் கொடுக்கிறது. உயிர் எனக்கு அங்காணியே நிற்கும் இவை அறிவன்று என்பது எவன்? உயிராகிய எனக்கு அழகிய இடமாக இருக்கக்கூடிய இந்த உடல் இந்திரியங்களை எல்லாம் அறிவற்றவை என்று சொல்வது என்ன? எவன்னா என்ன? இவற்றோடு கூடிதானே நான் என்ன பண்றேன், இவற்றோடு பேதமர கலந்து நின்றுதான் நான் என்ன பண்றேன், அறிந்து உழன்று ஏதமுறை எல்லாம் இயற்றிய, ஏதம்னா குற்றம், குற்றமுறை எல்லா காரியங்களையும் செய்யறேன். குற்றமுறைனா என்ன? யான் எனது இந்த செருப்போட இந்த ஐம்பொறிகளையும் அந்த கரணங்களையும் பற்றி கொண்டு கலாதி தத்துவங்களை சார்ந்து வினைகளை பெருக்குகின்றேன். பெருக்க என்ன பண்றேன், நனவு கனவுன்னு அஞ்சவத்தை அடைகிறேன். எப்படியோ இந்த உடல் இந்திரியம் அந்த கரணம் பிராணவாயு இவற்றை சார்ந்துதானே நான் வினை செய்யறேன், அஞ்சவத்தை அடைகிறேன். எனக்கு இடமாக ஆன்மாவாக எனக்கு இவைதானே இடமா இருக்குது இல்லையா? இவை எல்லாமே அறிவு மயமாகத்தானே இருக்கணும். ஆகவே அறிவுமயமாக இருக்கக்கூடிய இவற்றை, இந்த உடல் இந்திரியம் பிராணவாயு எல்லாம் அறிவுமயமா இருக்கக்கூடியவற்றை எல்லாம் தாங்கள் என்ன சொல்கிறீர்கள், சடம்னு சொல்கிறீர்களே, இது எப்படி பொருந்தும் அப்படின்னா அது வினா. இதுக்கு விடை வந்து அந்த நின்றன்ன நிற்கும் துயிலில் அதில் தொடங்கி நமசாமர்த்திய சொல்கின்ற விடை அப்படி வருகின்ற அப்படி வினாவ விடையுமாக நாம் அதை பிரித்தறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போல பல வினாக்கள் இருக்கின்றன, நாம் தேர்ந்தெடுத்த சில வினாக்களை இங்கு பார்க்கிறோம். என்ன தொடர்ச்சியா பார்த்துக்கோனா பின்னால் இருக்கின்ற சிறந்த வினாக்களை நம்ம பார்க்க முடியாமல் போயிடக்கூடாது, அதனால சொல்றேன். கேவலம் சகலம் அந்த இரண்டு அவத்தைகளும் விளங்குகின்றன அடியனுக்கு. மூன்றாவதாக சொல்லப்படும் சுத்தாவத்தை என்பது விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அது எப்படி என்று வினவுகின்றார். நின் அருளால் கீழ்மேலாய் உண்ணும் சாக்கிராதி உடற்கணுறும் அன்னதனை ஆக்கும் பொருள்கள் சடமென்று அறிந்து அருளால் நீக்கம்பெற அகுது நீங்கும் எனை. உன்னுடைய அருளாலே கீழ்மேலாக உண்ணும் சாக்கிராதி உடற்கணுறும். கீழ்மேலாய் உண்ணும் சாக்கிராதி, சாக்கிராதி என்றால் சாக்கிரம் முதலியவை. அஞ்சு அவத்தைகளை தமிழிலே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள்னு சொல்லுவோம். வடமொழியில சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அதனால சாக்கிராதின்னு சொன்னேன். சாக்கிராதினா சாக்கிரம் முதலியன, சாக்கிரம் முதலிய அஞ்சவத்தைகள், அதான் சாக்கிராதி. ஜாக்கிரம் என்று சொல்வார்கள் வடமொழியில், ஜாக்கிரம். அது பற்றி தான் ஜாக்கிரதை என்று சொல்கிறோம், விழிப்பாக இரு சொல்றோம் இல்லையா, ஜாக்கிரதை. சாக்கிராதி உடற்கணுறும் அன்னதனை ஆக்கும் பொருள்கள் சடம். இந்த அவத்தைகளை ஆக்குகின்ற பொருள்கள் சடம். சாக்கிர அவத்தையில 35 கருவிகள் இருக்கும், 35 கருவிகளும் சடம் தான். அது மாதிரி கனவு நிலையில 25 கருவிகள் தான், 25 சடம் தான். என்ன அந்த 35ல தான் 25 இருக்குது. அதனால இந்த அவத்தைகளை ஆக்கும் கருவிகள் சடம் என்று அறிந்து அருளால் நீக்கம் பெற, இவையெல்லாம் ஜடம் என்று தெளிய உணர்ந்து, ஜடம்னு அறிந்து நீக்க முறைன்னா எளிதாக சுருக்கமாக சொல்லியிருப்பார்கள். இதையெல்லாம் ஜடம், நாம சித்து பொருள், ஜடப்பொருளை சார்வதனால நமக்கு நிலைத்த பயன் கிடையாது என்று இவற்றின் மீது பற்றை விட அப்படின்னு அர்த்தம். அது பெரிய விஷயம் இல்லையா, அதுக்கு எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியது பற்றை விடுவதற்கு. சொல்லும் போது சுருக்கமா சொல்லிடுவாங்க, ஜடம் என்று அறிந்து அருளால் நீக்கம் பெற அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க, ஒரு தொடர்ல சொல்லிட்டாங்க. ஆனா இவை ஜடம் என்று அறிந்து இவற்றின் மீது பற்றை விட்டால் இவற்றின் பிணிப்பிலிருந்து நீங்களா அருளை சாரலாம், அருளால் நீக்கம் பெற அகுது நீங்கும் எனை. அப்ப இந்த தத்துவ கருவிகள்லாம் என்னை விட்டு நீங்கும். ஆட்கொண்ட ஐயா, அடியேனை ஆட்கொண்ட ஐயா, இரண்டவத்தை இங்கு அகன்றது ஆங்கொன்று பொய்யோ என விளங்க. கேவலம் சகலம் என்னும் இரண்டு அவத்தைகள் இப்போது அகன்று விட்டன, உன்னுடைய அருளாலே நீங்கிவிட்டன. மூன்றாவதாக கூறப்படும் சுத்தாவத்தை அது உண்மைதானா அல்லது பொய்யோ என்று கேட்கின்றார். ஏன்னா ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருப்பதனால அதை வந்து உடனடியாக என்னன்னு விளங்கிக் கொள்வதற்கு உயிருக்கு சிரமமா இருக்கலாம். நம்ம ஆசிரியருக்கு சிரமம் கிடையாது, இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ஐயம் அதை நம் சார்பாக எழுப்புகின்றார். சுத்தாவத்தை என்பது பொய்யோ என கேட்கவும் அதுக்கு என்ன விடை சொல்றார், இரண்டு அவத்தைகளில் இருந்தும் உன்னை கடப்பித்து விளக்கமுற உன்னை செய்து தன்னை தந்தது அருளாகும். இந்த அருளார்ந்த நிலையே சுத்தாவத்தை. தத்துவங்களிலிருந்து நீ நீங்க இருக்கின்றாய், நீங்க எப்படி இருக்கிறாய், திருவருள் மயமாக இருக்கிறாய். இப்படி ஆன்மாவானது திருவருள் மயமாக இருப்பதே சுத்தாவத்தை, சுத்த நிலையாகும். அப்போ ஆன்மாவுக்கு ஒரு மயக்க அறிவு தோன்றலாம். ஏன்னா மலம் நீங்கினாலும் அதனுடைய வாதனை என்பது இருக்கும், அதனுடைய அது கூட இவ்வளவு காலம் சார்ந்து இருக்கின்றிருக்கு இல்லையா, அந்த சார்பினால அது நீங்கிய பிறகும் தாக்கம் சிறிது இருக்கலாம் இல்லையா. ஒரு தீய வழக்கத்தை ஒருவர் விட்டுவிட்டாலும் அதனால அந்த தீய வழக்கத்தை பற்றி ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கலாம். அந்த சிந்தனையிலிருந்து விடுபடுவதற்கு அவர் மேலும் நல்ல சிந்தனைகளை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். அத மாதிரி இந்த ஆணவத்திலிருந்து நீங்கி தத்துவ கருவிகள்லாம் நீங்கின பிறகும், அருளை பெற்ற பிறகும், பெற்ற அருளை முழுமையாக உணர முடியல. என்னவென்றால் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. பெருமிதம், மகிழ்ச்சி என்று சொன்னால் கூட அது பெரிய தவறில்லை, ஏற்படலாம். பெருமிதம் ஏற்படுகிறது என்னவென்றால் ஆன்மாவாகிய நான் தத்துவ கருவிகளை விட்டு நீங்கிவிட்டேன், ஆகவே நானே இப்போது சிறந்த பொருளாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பற்றிய ஒரு சிந்தனையை அங்கே ஆன்மா நின்று விடுகிறது. தன்னை ஈடேற்றிய அருளை குறித்து அது நினைக்க தவறி விடுகின்றது. இப்படி ஒரு நிலை ஒரு க்ஷணம் ஏற்படலாம், அதை குருவானவர் உடனே போக்கி விடுவார், அது வேற விஷயம். இது தசகாரியத்துல ஆன்ம ரூபம் என்று சொல்வார்கள். தசகாரியத்துல ரூபம், தரிசனம், சுத்தின்னு மாறி மாறி வருது இல்லையா, அதுல ஆன்ம ரூபம். ரூபங்கிறது ஒரு பொருளுடைய இயல்பை அறிதல், ஆனா முழுமையாக அறிதல் அல்ல, என்ன மேலெழுந்த வாரியாக அறிதல், அதுதான் ரூபம். உள்ளபடி அறிதல் தரிசனம், உள்ளபடி அறிதல், உள்ளவாறு அறிதல் தான் தரிசனம். ரூபம் வந்து கொஞ்சம் மேல் மேலிருந்த வாரியாக அறிதல். ஆன்மா சித்து பொருள் தானா சித்து பொருள் தான், வியாபக பொருள் தானா வியாபக பொருள் தான், நித்த பொருள் தானா நித்த பொருள் தான். அப்புறம் என்ன, எவ்வளவு பெரிய விஷயம், நாம சித்து பொருள் நித்த பொருள் வியாபக பொருள், இதற்கு மேல நான் அருளுக்கு அடிமை அப்படின்லாம் நினைப்பதில் ஆர்வம் வரமாட்டேங்குது. இதுக்காரும் நாம மும்மலங்களோட கூடியிருந்தோம், எல்லாம் உண்மைதான். ஆணவமலம் நீங்கியாச்சு, வினைகள் நீங்கியாச்சு, தத்துவ சார்புகள்லாம் நீங்கியாச்சு, என் அறிவு விளங்குகிறது. அப்புறம் நானே வியாபக பொருளாக இருக்கிறேன் என்று தனக்கே முதன்மையை தானே முதன்மையுடைய பொருளாக எண்ணி மயங்குதல். அப்போ அருளை சார்ந்த நிலை சுத்தாவஸ்தையெல்லாம் கேட்கறதுக்கு அப்போ ஆர்வம் வரமாட்டேங்குது. என்ன, ஆமா, நீ தலைவனே நீ கூறுகின்ற அருள் வரவில்லை, இன்று இருள் மலம் நீங்கியும் கெடாது நிற்கின்ற நானே வியாபகமான பொருள், எனவே நானே பரம்பொருள் என்று கொண்டால் என்ன இழுக்கு. மனத்தை சார்ந்திருக்கும் வரையில் அப்படி சொல்ல முடியாதுதான், ஆனா மனத்திலிருந்து நீங்கிய பிறகு நானே பரம்பொருள் என்று கொண்டால் என்ன இழுக்கு என்று கேட்கின்றார். நிற்கின்ற யானே நிறைந்த பிரமம் என அந்த 90 போட்டிருக்கிறது கீழே.
ஆறாவது அறிமுகமாக அந்த இருள் அற்றும் நந்தாது நிற்கின்ற யானை. இருள் அற்றும் என்றால் இருள் மலம் நீங்கிய பிறகும் நந்தாது நிற்கின்ற யானை, கெடாமல் நிற்கின்ற யானே, ஆன்மாவாடிய நானே, நந்தாது என்றால் கெடாது நிற்கின்ற யானை, நிறைந்த பிரமம், வியாபகமாக இருக்கிறேன் நான், அதனால வியாபகமான பிரம்ம பொருள் நான் தான் என்று நான் கூறவும் அதுக்கு தேசிகமூர்த்திகள் என்ன சொன்னார், இது யாருடைய கருத்து, இது கண்ணஞ்சமுடையவருடைய கருத்து அல்லவா, தன்னைத்தானே பிரமம் என்று கூறுவது. கற்கொண்ட நெஞ்ச தரையவே சொற்கள் அமையா, கண்ணஞ்சமுடையோர் கூறுகின்ற இந்த கருத்து இல்லையா, இந்த கருத்து சொல்லக்கூடிய கருத்து அல்ல, இவை வெறும் சொற்கள் தானே அமைய, இவை பொருளற்றவை. ஆன்மா தன்னைத்தானே பிரமம் என்று கூறிக்கொள்ளுதல் பொருளற்றது. இருள் கொண்டு அகன்றிடும் நீ எஞ்சன் எமையாலும் அப்பொருள் ஓது ஓது என்ற சொல்வாயா. எப்படி நீ வந்து எம்மை ஆளக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லலாம், எம்மை ஆளக்கூடிய சிவபெருமானதான் பரம்பொருள், நீ எப்படி உன்னை சிவபெருமானு சொல்லலாம், நீ இருளை சார்ந்திருந்து அப்புறம் தான் நீங்க இருக்க. ஆனா சிவபெருமானு ஒருபோதும் இருள் மலத்தை சார்ந்ததே இல்லை. இயல்பாகவே பாசங்களை நீங்குதல் என்ற பண்புடைய பொருள் அல்லவா பரப்பொருளாக இருக்க முடியும். அளவில் காலம் இருள் மலத்தை சார்ந்து இப்பொழுதுதான் நீங்க இருக்கிறான், இங்கே மாத்திரத்துல நானே பரம்பொருள் சொல்லலாமா, இந்த மாதிரி சிந்தனை ஏன் அண்ணாவுக்கு வருதுன்னா, அந்த பெருங்காயம் வைக்கப்பட்ட பாத்திரத்தில் இருந்து அதை எடுத்த பிறகும் அந்த பாத்திரத்தில் அதன் வாசனை தங்கியிருக்கும். இங்குழி வாங்கும் கலம்போம் தாத்திரங்கள்ல தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உள்ளவர்களுக்குதான் அந்த பண்டார தாத்திரமும் ரொம்ப சுவையா இருக்கும். இங்குழி வாங்கும் கலம்போல் அந்த பெருங்காயத்தில் வந்து வாசனையை வாங்கிக் கொள்கிறது அந்த காலம். பெருங்காயம் அந்த பாத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, ஆனா அந்த பாத்திரம் அந்த வாசனையை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அத மாதிரி உயிரிழந்து ஆணவமலத்தார்கள் நீக்கப்பட்டு விட்டது, அந்த சார்பினால ஏற்படுகின்ற ஒரு வாதனை, இவ்வளவு காலம் அதை சார்ந்திருந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்ட மாதிரி இருக்கு இந்த பேச்சு என்று இங்கே சித்தாந்தத்திலே கூறுகிறார். அதான் தசகாரியத்தில் ஆன்மா ரூபங்கிற நிலை, ஆன்மா தன்னைத்தானே பிரம்மமாக மதித்தல். இதைத்தான் மூவகை ஞானங்கள் பச ஞானம் என்பார்கள். மூவகை ஞானங்கள் பாச ஞானம், பசு ஞானம், பனி ஞானம். பசுஞானம் என்பது என்னவென்றால் இந்த தத்துவ கல்விகளெல்லாம் நீங்கிய நிலையில் அப்படின்னா தத்துவ கல்வி விளையும் நீங்கிச்சு ஆணவமும் நீங்க அர்த்தம். தத்துவ சுத்தியும் தான் சொல்லுவார்கள், சுத்தி என்பது நீக்கம் என்று கொள்வோம். சுத்தி என்பது நீக்கம், ரூபம் என்பது பொருளை அறிதல், அவளை அறிதான் ரூபம். அது வந்து விளக்கமாக அறிதல் அல்ல, மேலோட்டமாக அறிதல், நிர்விகல்பமாக அறிதல் என்பார்கள். சிறிய காண்டல் என்று சொல்லலாம். பரம்பொருள் அல்லாத தன்னை பரம்பொருள் என்று காண்கிறார்களோ தெளிவு காட்சி. மேலிருந்த வாரியா அறியும் போது ஒரு இதுவோ அதுவோன்னு சொல்லி ஒரு ஐயம் ஏற்படும், அப்போ ஒரு தவறான முடிவும் எடுத்து விடலாம். ஐயத்தின் காரணமாக தவறான முடிவு எடுத்து விடலாம். அதனால இந்த ரூபத்தை நாம நிர்விகற்ப காட்சி, நிர்விகற்ப ஞானம், திரிபு ஞானம் என்று சொல்லலாம். ரூபத்தை தரிசனம் தான் உள்ளவாறு அறிதல். நான் வியாபக பொருளா இருந்தாலும் திருவருளை சார்ந்துதான் என்னுடைய வியாபகம் வெளிப்பட்டிருக்கிறதே தவிர நானாக இந்த வியாபகம் வெளிப்படவில்லை. இரவு நேரத்துல எந்த ஒளியும் இல்லைன்னு வச்சுக்குவோம். மின்விளக்குகள் எல்லாம் நிறைய வந்தாச்சு, இருந்தாலும் இல்லைன்னு வச்சுக்குமே. மின்விளக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு இடம்,